ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. 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 ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 38 முதல் உபமன்யமுனிவர் கூறுகிறார். ஸ்ரீகிருஷ்ணா, சோம்பல், கடும் நோய், தவறுதல், இடத்தின் ஐயப்பாடு, நிலையற்ற மனம், அஸ்ரத்தை அதாவது ஈடுபாடின்மை, ஒன்றை மற்றொன்றாக மயங்குதல், துக்கம், மனத்தாக்கம், உலகியல் பொருட்களில் பேராசை, இப்பத்தும் யோக நெறியில் செல்பவனுக்கு இடையூறாக நிற்பவை. இங்கு இந்த உரையாசிரியர் ஒரு குறிப்பு தருகிறார். பதஞ்சலியின் யோக தரிசனத்தில் சமாதிவாதத்தின் 30வது சூத்திரத்தில் மனதை கலக்குகிற 9 விதை குறைகளை யோகத்திற்கு தடைகளாக கூறப்பட்டுள்ளது. வியாதி, தியான சம்சய, பிரமாத, ஆலசிய, அவிரதி, பிராந்தி, தர்சன, அலத்த, பூமிகத்துவ, அனவஸ்தி தத்துவானி, சித்த விக்ஷேபாக, தே அந்தராயாக என்று சூத்திரம் 30வது சொல்லுகிறது. சூத்திரம் 31 துக்க தௌர்மனசிய அங்கமே ஜெயத்த சுவாச பிரஸ்வாசா விக்ஷேப சகபுவகா என்பதில் 5 இடையூறுகளை கூறுகிறார். ஆனால் இங்கு சிவபுராணத்தில் 10 விதமான இடையூறுகளை கூறுகிறார். இதில் பதஞ்சலி கூறிய யோக தரிசனத்தில் உள்ள அலத்த பூமிகத்துவம் அதாவது சமாதியின் படியே அடையாமை என்பதை விட்டு சொல்லுகிறது. மேல் 31வது சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ள துக்கம், விருப்ப நிறைவேறுதலில் உண்டாகும் தடையினால் மனத்தில் தோன்றும் கலக்கம், தௌர்மனஸ்யா ஆகிய இரண்டையும் ஒன்றாக கூட்டி சொல்லப்படுகிறது. யோக சூத்திரம் 30 தியானம் அதாவது செயல் செய்வதற்கு தகுதியற்ற சித்தத்தின் நிலை மற்றும் சம்சயம் சாஸ்திரங்களில் சொல்லிய சாதனங்களில் உண்மை புரியாததனால் தோன்றும் ஐயப்பாடு ஆகிய இரண்டையும் தனித்தனியாக இடையூறுகளாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு தானம் சம்சயம் என்கிற பெயரில் ஒரே இடையூறாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இதில் அஸ்ரத்தா என்பதையும் ஓர் இளைஞலாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது இந்த புராண உரையாசிரியரனுடைய குறிப்பு. தொடர்கிறோம். யோகியின் உடலிலும் சித்தத்திலும் ஏற்படும் சோம்பேறித்தனத்தையே இங்கு ஆலசியம் என்கிறது. வாதம், பித்தம், சிலேஷ்மம் அதாவது கபம், தொண்டையில் கட்டும் கோழை என்கிற 3 தாதுக்களின் ஏற்றத்தாழ்வுகளால் உடலில் என்ன குறைபாடுகள் தோன்றுகின்றதோ அதைத்தான் வியாதி அதாவது நோய் என்கிறார்கள். கர்மவினையால் தோன்றுவதே நோய். யோக பயிற்சியில் ஈடுபாடின்மையால் அதாவது அசட்டையால் யோக பயிற்சி செய்யாது வாழாயிருத்தல் பிரமாதம் ஆகும். இது இருக்கிறதா அல்லது இல்லவே இல்லையா என்று நிச்சயிக்க இல்லையா இயலாது ஊசலாடும் அறிவே தான சம்சயம் எனப்படுகிறது. மனம் நிலைகொள்ளாது இங்குமங்குமாக அலைவதே அனவஸ்தித சித்ததா எனப்படுகிறது. யோக நெறியில் ஒருவித பாவனையும் இன்று இருத்ததே அஸ்ரத்தை. ஒன்றை மற்றொன்றாக எண்ணும் விபரீதமான புத்தியே பிராந்தி அதாவது பழுதை பாம் என்று நினைப்பது போல ஆகும். கஷ்டத்தையே துக்கம் அதாவது துன்பம் என்கிறோம். இது ஆத்யாத்மிகம், ஆதி பௌதிக பௌதிகம், ஆதி தெய்வீகம் என 3 விதம். அறியாமையினால் மனதில் ஏற்படும் துன்பம் ஆத்யாத்மிகம் ஆகும். முன்வினை பெயரால் உடலில் தோன்றும் நோய் முதலிய துன்பங்கள் ஆதி பௌதிகம் ஆகும் அதாவது 5 பூதங்களின் மாறுபாட்டால் ஏற்படுவது. மின்னல், இடிவிழுதல், ஆயுதங்கள், நஞ்சு ஆகியவற்றால் தோன்றும் துன்பம் ஆதி தெய்வீகம் ஆகும். தனது விருப்பத்தில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுவதன் மூலம் மனதில் தோன்றும் கலக்கமே தௌர்மனஸ்யம். விசித்திரமான உலகியல் விஷயங்களில் சுகம் இருப்பதாக இன்பம் இருப்பதாக நினைக்கும் பிராந்தியே அதாவது பிரமையே விஷய லோலுபதா என்பது. யோக பயிற்சியில் நிலை நிற்கும் யோகிக்கு இந்த இடையூறுகள் ஒழிந்தால் அதாவது நீங்கினால் அப்பொழுது எந்த திவ்யமான தடை ஏற்படுகிறதோ அது யோக பயிற்சி பயனை தர தொடங்கிவிட்டது, யோகம் சித்தியாக தொடங்கியது என்பதற்கான ஒரு அடையாளமாகும். இனி உபசர்க்கம் அதாவது தடை என்பது என்ன? பிரதிபை அதாவது புத்தி கூர்மை, ஸ்ரவணம் கேட்டல், வார்த்தா சொல்லறிதல், தரிசனம் நல்ல கண்ணோக்கு, ஆஸ்வாதம் நற்சுவை, வேதனா அனுபூதி என்கிற 6 சித்திகளும் உபசர்க்கம் எனப்படுகின்றன. இவை
யோக சக்தி வீணாவதற்கு காரணமாகின்றன. மிகவும் நுண்ணியது, மறைந்திருப்பது, இறந்த காலத்தில் இருப்பது, வருங்காலத்தில் இருப்பது ஆகிய அனைத்தையும் எளிதில் உள்ளபடி அறிவதே பிரதிபை எனப்படுகிறது. கேட்க வேண்டும் என்கின்ற முயற்சியின்றியே அனைத்தையும் நன்கு கேட்பதே சிரவணமாகும். உடல் கொண்ட அனைத்து ஜீவராசிகளின் செய்திகளை அறிவதே வார்த்தை. உயர்ந்த பொருட்களை எந்த ஒரு முயற்சியுமின்றி நன்கு காண்பதே தரிசனம் எனப்படுகிறது. சுவையை அறிவது ஆஸ்வாதம். உள்ளத்தின் மூலம் நல்ல தொடு உணர்ச்சிகளையும் பிரம்மதேவரது உலகு வரையிலான நறுமண முதலிய தெய்வீக இன்பங்களையும் உணர்வதிலே வேதனா எனப்படுகிறது. இவை தடைகள். யோக சித்தி பெற்றவரிடம் பொண்ணும் மணியும் தானாகவே வந்து சேரும். பல பல பொருட்களையும் தருவார்கள். திரும்பியவாறின் சொற்கள் அவர்கள் திருவாயிலிருந்து வெளிவரும். தெய்வீக மூலிகைகளும் ரசாயன மருந்துகளும் அவர்கள் கையில் அடங்கும். விண்ணுலக பெண்டில் இவர்களை வணங்கி அவர்கள் விரும்பிய பொருட்களை தருவார்கள். யோக சித்தியில் ஏதாவது ஒரு பங்கு கைவரப் பெற்றாலும் அது அவனது மனதை முக்தியை தேடி ஓடவைக்கும். நான் எவ்வாறு பார்த்தேனோ அல்லது அனுபவித்தேனோ அம்மாதிரியே மோட்சமும் அமையும். மெலிந்திருத்தல், பருத்திருத்தல், குழவி பருவம், இளமை, மூப்பு, பலவாறான ஜாதிகள், நிலம், நீர், தீ, காற்று என்கிற நான்கு தத்துவங்களை கொண்ட இவ்வுடலை தரித்தல், பூமியில் இல்லாத உயர்ந்த தெய்வீகமான இனிய நறுமணத்தை முகர்தல் ஆகிய இவ்வெட்டு குணங்களும் இவ்வுலகத்திய செல்வங்களின் குணங்கள் ஆகும். நீரில் வாழ்தல், நீர் போர் பூமியிலிருந்து வெளிவருதல், திரும்பியதும் எந்தவித பரபரப்புமின்றி கடலையும் குடிக்கும் திறமை பெறுதல், இவ்வுலகில் எங்கெங்கெல்லாம் விரும்புகிறோமோ அங்கெங்கெல்லாம் நீரை காண்பது, குடம் முதலிய எதுவுமின்றி கையிலேயே ஏராளமான நீரை தாங்குதல், சுவையற்ற பொருட்களையும் சாப்பிட விரும்பினால் அச்சமயம் அவற்றை சுவை உடையதாக செய்தல், நீர், ஒளி, காற்று இம்மூன்று தத்துவங்கள் கொண்ட உடலை ஏற்றல், உடலில் சிறங்கு, கொப்புளம், காயம் முதலியவை அற்றதாக இருத்தல் மற்றும் உலகியல் செல்வங்களின் எட்டு குணங்களைச் சேர்ந்து மொத்தம் பதினாறும் நீர் சம்பந்தமான செல்வத்தின் அற்புத குணங்கள். உடலில் இருந்து தீயை தோற்றுவிப்பது, நெருப்பாடல் உடல் வெந்து விடுமோ என்கிற பயம் விலகல், விரும்பினால் எவ்வித முயற்சியும் என்று உலகையே சாம்பலாக்கும் திறன் கிடைத்தல், நீரின் மேல் நெருப்பை வைத்து நிறுத்துதல், கையில் தீயை தாங்குதல், தடைத்தலை எரித்து அதை திரும்பவும் முன்னிருந்தவாறே செய்யக்கூடிய திறமை பெறுதல், வாயிலேயே சாதத்தை சமைத்தல், ஒளி மற்றும் காற்று என்கிற இரண்டு தத்துவங்களினாலேயே உடலை உண்டாக்குதல் என்கிற எட்டு குணங்களோடு ஜலத்தின் செல்வங்களாக மேலே கூறப்பட்ட பதினாறு குணங்களையும் சேர்த்து மொத்தம் 24 குணங்களும் தேஜஸ், அதாவது ஒளியின் குணங்களாக கூறப்படுகின்றன. மனதைப் போல வேகசாலியாக ஆகுதல், ஒரு நொடியில் பிராணிகளின் உடலில் நுழைதல், எவ்வித முயற்சியின்றி மலைபோல பெரிய பாரத்தை எடுத்தல், அதாவது தூக்குதல், பாரமாக ஆகுதல், லேசாக ஆகுதல், கையினாலேயே காற்றை பிடித்தல், விரல் நுனியினாலேயே தரையையும் நடுங்கச் செய்வது, வாயு தத்துவம் ஒன்றை மட்டும் கொண்டு ஒரு உடலை நிர்மாணித்தல், இவ்வெட்டு குணங்களும் ஒளியின் செல்வங்களான 24 குணங்களோடு சேர்ந்து 32 குணங்களையும் வாயு சம்பந்தமான செல்வங்கள் என்று அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். உடல் நிழல் விடாமல் இருத்தல், அதாவது நம் நிழல் வெளியே நம்மை தாண்டி விழாமல் உள்ளேயே அடக்கிக் கொள்வது, புலன்கள் வெளியில் தெரியாதிருத்தல், விண்வெளியில் விரும்பியவாறு உலாவுதல், புலன்களின் அனைத்து நுகர்பொருட்களையும் ஒன்று கூட்டுதல், விண்வெளியை தாண்டுதல், தன் உடலிலேயே ஆகாயத்தை புகச் செய்தல், விண்வெளியை ஒரு பிண்டம் உருண்டை போல பிசைந்து எடுத்தல், உடல் அற்றதாக ஆகுதல் என்கிற எட்டு குணங்களையும் அக்னியின் 32 குணங்களையும் சேர்த்து வரும் 40 குணங்களும் வாயு சம்பந்தமான செல்வங்கள். இவையே அனைத்து புலன்களின் செல்வங்களாகும். இதையே ஐந்திரம், அதாவது புலன் சம்பந்தமான அல்லது ஆம்பரம் ஆகாய சம்பந்தமான செல்வம் என்கின்றனர். விரும்பும் பொருட்கள் அனைத்தையும் விரும்பியவாறே பெறுதல், விரும்பிய இடத்திற்கு உடனே போதல், எல்லோரையும் வெல்லுதல், மறைந்துள்ள பொருட்களையும் காணுதல், செயலுக்கு உகந்தாற்போல் ஒன்றை நிர்மாணித்தல், அனைவரையும் தன்வசப்படுத்துதல், என்றும் எப்பொழுதும் பிரியமான பொருட்களையே தரிசித்தல், இருந்த இடத்தில் இருந்தே அனைத்து உலகங்களையும் பார்த்தல் என்கிற எட்டு குணங்களையும் இந்திரிய சம்பந்தமான குணங்களோடு கூட்ட மொத்தம் 48 குணங்கள் வருகின்றன. சந்திரன் சம்பந்தமான செல்வங்கள் இந்த 48 குணங்கள் என்கின்றன. இது முன்கூறிய செல்வங்களை விட அதிகமானது. இதை மானச ஐஸ்வர்யம், அதாவது மனது சம்பந்தமான ஐஸ்வர்யம் என்று அழைப்பர். ஒன்றை வெட்டுதல், அடித்தல், கட்டுதல், விடுவித்தல், உலகின் வசமுள்ள அனைத்து ஜீவராசிகளையும் நம்பக்கில் இழுத்துக் கொள்ளுதல், எல்லோரையும் மகிழ்வித்தல், மரணத்தை வெல்லுதல், காலத்தை வெல்லுதல், இவை அனைத்தையும் அகங்காரத்தின் பார்ப்பட்ட செல்வங்கள். இதையே ராஜாபத்திய செல்வம் என்றும் கூறுவர். சந்திரன் சம்பந்தமான ஐஸ்வர்யத்தின் குணங்களோடு இந்த எட்டு குணங்களையும் சேர்த்து மொத்தம் 56 குணங்கள் ஆகின்றன. நினைத்த போது படைத்தலை செய்தல், படைத்தலை காத்தல், அதை அழித்தல், அனைவரிடமும் தன் ஆளுமையை திணித்தல், ஜீவராசிகளின் சித்தத்தை தூண்டுதல், தனக்கு இடி இல்லை ஆதால் இவ்வுலகையே விடுத்து வேறு புதியதோர் உலகை படைத்தல், மங்களத்தை அமங்கலமாகவும் அமங்கலத்தை மங்களமாகவும் ஆக்குதல் ஆகியன புத்தி சம்பந்தமான செல்வங்கள். ராஜாபக்தி ஐஸ்வர்யத்தின் குணங்களோடு இதற்கு மொத்தம் 64 குணங்கள் ஆகின்றன. இந்த புத்தியின் பார்ப்பட்ட செல்வத்தைத்தான் பிராம்ம ஐஸ்வர்யம், அதாவது பிரம்மாவின் சம்பந்தமான செல்வங்கள் எனப்படுகிறது. இதைவிட சிறந்தது கௌண ஐஸ்வர்யம், இதையே பிராகிருத ஐஸ்வர்யம் வைஷ்ணவ ஐஸ்வர்யம் என்றும் கூறுவார்கள். மூவகங்களையும் காத்தொழுதல் என்னும் செயல் இதனுள் அடக்கம். இந்த வைணவ பதத்தை பற்றி பிரம்மதேவரோ மற்றவர்களோ முழுமையாக வர்ணித்து மாளாது. இதையேதான் புருஷனது பதம், அதாவது விராட் புருஷனது பதம் என்றும் கூட சொல்வார்கள். கௌணம் பௌருஷம் இந்த இரண்டு பதங்களை, அதாவது ஸ்தானத்தை விட கணபதி பதம், அதாவது கணபதியின் பதவி உயர்ந்தது. இதையே ஈஸ்வர பதம், அதாவது ஈஸ்வர பதவி என்றும் கூறுவார்கள். இப்பதத்தை பற்றி ஸ்ரீமன் நாராயணர் மட்டும் கொஞ்சம் அறிவார், மற்றவர்கள் எவரும் இதை அறியவே முடியாது. இதை விஞ்ஞான சித்திகள் முழுவதும் ஓர் அலங்காரம் போலத்தான் ஒரு உபச்சாரத்திற்காக கூறியனவே, அதாவது ஒரு மரியாதைக்காக கூறியனவே. இவை அனைத்தையும் மிகவும் தீவிரமான வைராக்கியத்தின் மூலம் பெரும் முயற்சி கொண்டு தடுத்தல் வேண்டும். வெளித்தோற்றத்திற்கு மட்டும் அழகாக காணப்படும் இந்த மாசுபடிந்த குணங்களில் ஒருவன் மனது ஈடுபடுமானால் அவன் அனைத்து விருப்பங்களையும் முழுமையாக நிறைவேற்றித் தரும் பயமற்ற பெரும் ஐஸ்வர்யத்தை பெறமாட்டான். ஆகவே தேவர்கள் அசுரர்கள் மன்னர்கள் ஆகியவர்களின் குணங்களையும் போகங்களையும் எவன் ஒருவன் புல்ல நமதித்து தியாகம் செய்கிறானோ அவனுக்குத்தான் உயர்ந்ததான யோக சித்தி கிடைக்கும். அல்லது உலகிற்கு நன்மை புரிய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குமேயானால் அவன் விருப்பம் போல் குணங்களையும் போகங்களையும் துய்த்துக் கொண்டும் இருக்கலாம். அவன் மனது உலக நன்மையை மட்டிலுமே தன் குறிக்கோளாக கொண்டதால் இந்த குணங்களோ போகங்களோ அவனை ஒட்டுவதில்லை. ஆகவே அவன் முடிவில் முக்தியை பெறுவான். ஸ்ரீகிருஷ்ணா, இனி யோகத்தின் பிரயோக முறைகளை கூறுவேனாக, கவனமாக கேள். முதலில் நன்கு பெருக்கி மெழுகி தூய்மையாக உள்ள ஓரிடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நேரமாக, நல்லதொரு இடமாக, சிவஸ்தலமாக, மக்கள் நடமாட்டமற்ற புழுப்பூச்சிகள் இல்லாத, இறைச்சலற்ற, எந்த ஒரு தடைகளும் வராத இடமாக இருக்க வேண்டும். அவ்வாறான அழகிய இடத்தில் நன்கு பெருக்கி பரிஞ்சாணத்து பசுஞ்சாணத்தால் மெழுகி சந்தனம் தூபம் முதலியனவற்றால் நறுமணம் உற்றதாக செய்து பூக்களை இறைத்த விதானம் தோரணம் கட்டி அழகுபடுத்தி அங்கு தர்ப்பைக்குள் பூக்கள் சமைத்துக்கள் நீர் பழங்கள் காய்கள் முதலியவற்றை அழகுபட வைக்கவும். இம்மாதிரி செய்து அங்கு யோக பயிற்சியை தொடங்கவும். தீயில் அருகிலோ, நீர்நிலையின் அருகிலோ, உலர்ந்த சருகுகள் கொட்டியுள்ள இடத்திற்கு அருகிலோ யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது. எங்கு பூச்சிகளும், அதாவது குளவிகளும் கொசுக்களும் நிறைந்துள்ளனவோ, பாம்பு முதலிய கொடிய ஜந்துக்களும் கொடிய விலங்குகளும் அதிகமாக காணப்படுகின்றதோ, பயம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் காணப்படுகிறதோ, தீயவர்கள் நிறைய குடியிருக்கிறார்களோ, அம்மாதிரியான இடங்களிலும் யோக பயிற்சி மேற்கொள்ள வேண்டாம். இடுகாடு, அத்திமரத்தின் கீழ், புற்றுக்கு அருகில், பாழடைந்த வீடு, நார்ச்சந்தி, நதி, நதம், கடல் ஆகியவற்றின் கரை, சந்து, நடைப்பாதை ஆகியவற்றிற்கிடையில், பாழடைந்த வறண்ட நந்தவனம், தொழுவு முதலிய இடங்கள், தீமை விளைவிக்கும் மற்றும் விளக்கப்பட்ட இடங்கள் ஆகியவற்றில் யோக பயிற்சி செய்யக்கூடாது. உடலில் அஜீரணம் தோன்றி துன்புறுத்தும் போதும், புளிப்பு ஏக்கம் வரும்போதும், மல ஜலங்களால் உடல் குன்றியிருக்கும் போதும், சளி பிடித்திருக்கும் போதும், சீதவேதி முதலிய நோய்கள் தீவிரமடைந்திருக்கும் போதும், வயிறு முட்ட சாப்பிட்ட பிறகும் நிறைய வேலை செய்து உடல் கலைத்திருக்கும் போதும், கவலையால் மனம் வாடியிருக்கும் போதும், பசிதாகம் விஞ்சியிருக்கும் போதும், பெரியோர்களுக்காக அவர்கள் கூறிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போதும் யோக பயிற்சி செய்யக்கூடாது. எவன் யோக பயிற்சியில் ஊக்கம் கொண்டவனாக இருக்க வேண்டும் தெரியுமா? உணவும் மற்ற பழக்கங்களும் அளவோடு கொண்டிருப்பவன், செய்யும் செயல்களில் தகுதிக்கேற்ப உரிய முறைப்படி செய்பவன், உரிய நேரத்தில் தூங்கி விழிப்பவன், சோம்பல் அற்றவன் ஆகியவர்களே யோக பயிற்சிக்கு உகந்தவர்கள். யோக செய்வதற்கான ஆசனம் மென்மையாக, அழகாக, விஸ்தாரமாக, நாற்புறமும் ஒரே மாதிரி சமமாக தூயதாக இருக்க வேண்டும். பத்மாசனம், ஸ்வஸ்திகாதனம், ஸ்வஸ்திகாசனம் முதலிய யோகாசனங்களில் அமர்ந்தும் யோகம் செய்யலாம். இவ்வாறு யோக பயிற்சி மேற்கொள்ளும் போது தனது ஆசிரியர் வரையிலான சான்றோர்களின் பரம்பரைக்கு வந்தனம் செய்து கழுத்து, தலை, மார்பு ஆகிய மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் வருமாறு நன்கு நிமிர்ந்து உட்காரவும். உதடும் கண்களும் அதிகமாக ஒட்டி கொண்டிருக்க கூடாது. தலை சற்று நிமிர்ந்திருக்க வேண்டும். பற்களை கடித்துக் கொண்டிருக்க கூடாது. பற்களின் முன்பகுதியில் நாக்கை அசையாமல் வைத்துக் கொண்டு குதிகால்களால் ஆண்குறியையும் விதைப்பைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு எவ்வித முயற்சியும் இன்றி தன் துடைகள் மீது தனது இரண்டு கைகளையும் வைத்துக் கொள்ளவும். பின்பு வலது கையின் பின்புறத்தை இடது கையின் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு மெதுவாக முதுகை உயர்த்தவும். மார்பை முன்புறம் நிலையாக வைத்து முக்கின் நுனியை பார்க்கவும். வேறு எந்த பக்கமும் பார்வை செல்லக்கூடாது. மூச்சை நன்கு அடக்கி கல்லை போல் அசைவற்றிருக்க வேண்டும். நம் உடலினுள் மனக்கோயில் ஒன்று கட்டி அதன் நடுவான இதய கமலத்தில் சிவ தம்பதிகளை இருத்தி தியானித்து மானசீகமாக தியான ரூபமாக மானசீக பூஜையை செய்யவும். மூலாதார சக்கரத்தில் முக்கு நுரையில், தொப்புளில், கழுத்தில், வாயன்னத்தின் இரு துளைகளிலும், புருவ நடுவில், முகத்தின் வாசற்படியான உதடுகளில், நெற்றியின் நடுவில், உச்சந்தலையில் சிவபிரானை தியானிக்க வேண்டும். இவ்விடங்களில் சிறந்ததொரு ஆசனமிட்டு அதில் இறைவனையும் இறைவியையும் ஆதன தேவதைகளால் சூழப்பட்டவராகவோ அல்லது தனித்து இருப்பவராகவோ சிந்திக்குவோம். இங்கு சிவபிரானது இருக்கை 2, 4, 6, 10, 12 அல்லது 16 தளங்கள் அதாவது இதழ்கள் கொண்ட தாமரையின் நடுப்பகுதி. இத்தாமரைகள் நமது உடலில் எங்கெங்கு இருக்கிறது என்று அறிவாயா? இதோ கூறுகிறேன். இரு தளங்கள் கொண்ட தாமரை இரு புருவங்களுக்கு நடுவில் உள்ளது. இது மின்னல் போன்ற ஒளி கொண்டது. இத்தாமரையின் தெற்கிலும் வடக்கிலும் மின்னலுத்த இரு இலைகள் உள்ளன. இவற்றில் ஹ க்ஷ என்கிற இரு எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. 16 தளங்கள் கொண்ட தாமரைக்கு 16 இலைகள். இவற்றில் அ முதல் அஹா வரையிலான எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. இந்த தாமரையின் தண்டின் அடிப்பகுதியிலிருந்து 12 தளங்கள் கொண்ட தாமரை தோன்றுகிறது. இவற்றில் க முதல் க வரையிலான 12 எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. சூரியனை போன்று ஒளிரும் இத்தாமரையின் 12 இதழ்களையும் நம் இதயத்தில் தியானிக்க வேண்டும். இதன் பின் பசுவின் பாலை போன்றிருக்கும் தாமரையின் 10 தளங்களையும் சிந்திக்கவும். இதில் க முதல் அதாவது இவ்விதழ்களில் ட முதல் ட முதல் ஹ வரையிலான 10 எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. இதற்கும் பின் கீழ் நோக்கிய இதழ் கொண்ட தாமரையின் 6 இதழ்களிலும் ப முதல் முதல் வரையிலான 6 எழுத்துக்கள் அமைந்துள்ளன. இதன் ஒளி புகையற்ற தீத்தானல் போன்றது. மூலாதாரத்தில் விளங்கும் தாமரை பொன்னிறமானது. அதில் வ முதல் ச வரையிலான 4 எழுத்துக்களும் இதழ்களாக விளங்குகின்றன. இந்த 6 இடங்களில் உள்ள தாமரைகளில் எந்த தாமரையில் நம் மனம் ஆழ்ந்து ஈடுபடுகிறதோ அந்த தாமரையில் இறைவரையும் இறைவியையும் நமது புத்தி கொண்டு மனதை அடக்கி தியானிக்கவும். அங்கு விளங்கும் இறைவன் கட்டை விரல் அளவுதான். மிகவும் தூயவர், நாற்புறமும் ஒளிர்பவர், தூய விளக்கொளி போன்ற திருமேனியர், தன் சக்தியோடு முழுமையாக இருப்பவர். இப்படியும் தியானிக்கலாம். இளம்பிறை அல்லது நட்சத்திரத்தின் ஒளிபடைத்தவர், நெல்லின் முளை போன்ற நுண்ணியவர், தாமரைத்தண்டினுள் இருக்கும் நூன் போல் மெல்லியவர், கதம்ப மரத்தின் உருண்டை அல்லது பனித்துளியை இதற்கு ஓமையாக கூறலாம். இதனுடைய சுரூபம் பூமி முதலிய 5 தத்துவங்களுக்கும் எட்டாதது. தியானிப்பவன் எந்த ஒரு தத்துவத்தை வெற்றி கொள்ள விரும்புகிறானோ அந்த தத்துவத்தின் தலைவனான தெய்வத்தின் ஸ்தூலமூர்த்தியை தியானிக்கவும். பிரம்மா முதற் கொண்டு சதாசிவன் வரையிலான அல்லது பவன் முதலிய 8 மூர்த்திகளையும் தான் சிவபிரானது ஸ்தூலமூர்த்திகளாக அதாவது கண்களுக்கு புலனாகிற மூர்த்திகளாக சிவாகமங்கள் கூறுகின்றன. பெரும் முனிவர்கள் அவ்வெட்டு மூர்த்திகளையும் கோரம் சாந்தம் மிஸ்ரம் அதாவது இரண்டும் கலந்தது என 3 பிரித்துள்ளனர். பயனில் விருப்பமற்ற தியானசீலர்கள் இம்மூர்த்திகளையே தியானிக்க வேண்டும். கோரமூர்த்தியின் தியானம் கோரமூர்த்தியின் தியானம் பாவத்தையும் நோய் நொடிகளையும் விரைவில் நீக்கும். மிஸ்ரமூர்த்தி தியானம் வெகுகாலம் தள்ளித்தான் பயனளிக்கும். சௌமியமான அதாவது சாந்தமான மூர்த்தியை தியானிக்க பயன் வெகு சீக்கிரத்திலும் இல்லாமல் வெகு தாமதமின்றியும் நிதானமாக பலனை தரும். இந்த சௌமிய மூர்த்தியை அதாவது சாந்தமான மூர்த்தியை தியானிப்பதால் முக்கியமாக முக்தி, அமைதி, நல்ல புத்தி கிடைக்கும். அனைத்து சித்திகளும் படிப்படியாக வந்து சேரும் என்பதில் ஐயமே இல்லை.